الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூற வேண்டிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாரமே சஹாபாக்கள் சாபிஊன்கள் சபௌ சாபியீன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமின்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய வீட்டிலே அவன் விரும்பக்கூடிய அவனுடைய வீட்டிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஐதிகாஃபுடைய நீயத்தோடு அரபாவுடைய நோன்பை நோட்டவர்களாக நாளைய நாள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்கள் அந்த ரப்பை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. எல்லா சந்தர்ப்பங்களும் சக்திக்கு உட்பட்டவார் அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த வசியத்தை அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை ஏற்றி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இன்றைய நாள் ஒரு பெருமதியான நாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாட்கள் கிடைத்திருப்பது எங்களுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அரஃபாவுடைய நாளிலே அதிகமான மக்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வதாக ஹதீஸுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தார். அப்படியான ஒரு நாளிலே நோம்பு நோட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாளை மலர இருக்கின்ற அந்த பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி உங்களோடு சில விஷயங்களை பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்றாலும் அதற்கு முன்னதாக சில விடயங்களை காலத்துக்கு ஏற்ற ஒரு விடயமாக முஸ்லிம் சமுதாயம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையிலே மியான்மர் மக்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த தலைப்புக்கு நுழையலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் உலகம் இன்று பல வகையிலும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களுக்கு சோதனை என்பது இன்று நேற்றல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதனை என்பது இஸ்லாத்துக்கு இன்று நேற்றல்ல. எனவே சோதனை வரும், நிச்சயமாக சோதனையிலே வெற்றி பெறக்கூடியவர்தான் மோமின்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கள் அனைவருக்கும் தெரியும் அண்மை காலங்களிலே ஒரு வார காலமாக மியன்மாரிலே 2000 மேற்பட்ட மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீமுடைய பள்ளி வாயில்கள் உடைக்கப்படுகிறது. இதெல்லாம் பின்னணியிலே என்ன என்று நாம் பார்க்கின்ற போது மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மியன்மாருடைய ஆரம்ப வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால், 1945 பிரிட்டனிலிருந்து அந்த பர்மா, அதாவது மியன்மாரில் சொல்லக்கூடிய அந்த நாடு சுதந்திரம் அடைகிறது. அதற்கு பின்னால் 1960 அங்கே இராணுவம் ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறது. இராணுவ ஆட்சி அங்கே ஆரம்பமாகிறது. அதற்கு அப்பால் 1982 இராணுவ ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு கடுமையான சில சட்டங்களை போடுகின்றார்கள். அந்த சட்டம் மனித உரிமைகளால், அதாவது இந்த காலத்திலே மனித உரிமைகளால் அதாவது முறைப்பாடு செய்யக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றன. அந்த அளவு ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில சட்டங்கள் அங்கே திணிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதிலே முதலாவதாக எழுதக்கூடிய சட்டம் என்னென்றால், அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்தவர்கள், அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது, அவர்கள் வந்தான் வருத்தான்கள் என்று எழுதுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் யாராவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த இராணுவ ஆட்சியாளர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும், அந்த அரசாங்கத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கேட்டதுக்கு பின்னால் தான் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படி திருமணம் முடிக்க அனுமதி கொடுத்தாலும் அவங்களுக்கே உள்ள யாராவது ஒருவரை தான் திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடித்தாலும் 2 அதிகமாக உங்களால் பெற முடியாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பிற்பட்ட காலத்திலே மிகவும் பாரிய ஒரு பிரச்சனை உருவானது. புரட்சியின் பிரதான காரணமாக இருந்தது எதுவென்றால், எங்களுடைய முஸ்லீம்கள் பண்டி இறைச்சி ஹராம், அல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், ஆனால் அந்த இறைச்சியை தின்னுமாறு மியன்மாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை அன்றைய இராணுவம் வற்புறுத்தினார்கள். அதன் விளைவாக பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே செல்கிறது. கண்ணியமானவர்களே, அண்மை காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஒரு வார காலத்துக்குள் 3-4 மாத்திரம் 2000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமாராக 25 பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. சுமாராக 20,000-25,000 பேர் மக்கள் தான் இருந்த இடங்களை விட்டு நகர்ந்திருக்கிறார்கள். பங்களாதேஷ் எல்லை பகுதி மலை பகுதிகளிலே கூடாரங்கள் அடித்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் கடலிலே செல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படி நீரிலே சென்றால் ஒன்று இந்தியாவை சென்றடைவார்கள், அல்லது இலங்கையை வந்தடைவார்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு பகுதியை கடற்கரையிலே அவர்கள் ஒதுங்குவார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை மண் தண்ணியோடு தண்ணியாக அப்படியே அழிந்து விடுவார்கள். இப்படியான ஒரு நிலைமையிலே எங்களுடைய முஸ்லீம் உம்மத் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் அரபாவுடைய நாள் முக்கியமான ஒரு நோன்பை நோட்டிருக்கிறோம். இந்த நோன்பை அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி அல்லது அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு விடுவை தருவான். முஸ்லீம்களுக்கென்று ஒரு தலைமைத்துவம் இன்று இல்லை. 1924 முன்னதாக முஸ்லீம்களுக்கு 2 தலைமைத்துவம் கிடையாது, ஒரு தலைமைத்துவம் தான். முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழே வாழ்ந்தார்கள். 1924 கிலாபத் வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது. துருக்கியிலே முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய கொடியவன் என்ன செய்கிறான், சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கவர்னரை ஜெயிலிலே போட்டுவிட்டு சிறையிலே போட்டுவிட்டு சொல்கிறார், இனிமேல் இந்த துருக்கி முஸ்லீமுடைய கிலாபத்துக்கு கீழால் இருக்காது, துருக்கி ஒரு தனி நாடாக இருக்கும், துருக்கியுடைய சட்டம் தனிய சட்டம் என்று அவர்கள் சட்டம் வகுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி இப்படி சின்ன பின்னப்படுத்தப்பட்டு முஸ்லீமுடைய கிலாபத் அப்படியே வீழ்ச்சியடைகிறது. அன்றிருந்து இன்று வரைக்கும் இந்த பிரச்சனை, அதாவது மியன்மாருடைய முஸ்லீம்களுக்கான பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வராத நிலையில் இருக்கிறார்கள். அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஏனைய நாடுகளாக இருக்கட்டும், எல்லோரும் கூடி கலைகிறார்களே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதி முடிவெடுக்கவில்லை. இனி சர்வதேச மீடியாக்கள் கூட அவைகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையிலே கவலையான ஒரு செய்தி எதுவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனித நேயத்தை வளர்க்கின்ற விஷயங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தூண்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். இன்னும் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமஸலில் ஜஸத், முஃமின்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள். இன்னும் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். எனவே நாங்கள் பேசக்கூடிய பாசை எங்களை பிரித்து வைத்திருக்கலாம், அரபி அஜமி என்று எங்களை பிரித்து வைத்திருக்கலாம், வாழக்கூடிய நாடு அரபியை கண்டு ஏசியன் கண்டு எங்களை பிரித்து வைத்திருக்கலாம், ஆனால் களிமாவால் நாம் எல்லாம் ஒன்றுபடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மனித நேயத்தால் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். இன்று எந்த நாட்டிலாவது எந்த ஒரு முஸ்லீமுக்கு அல்லது பிரச்சனை ஏற்பட்டாலும் எல்லா முஸ்லீம்களும் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் மனித நேயத்தை சொல்லி தந்த மார்க்கம். எங்க ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அந்த நேரத்திலே மார்க்கத்தை பார்க்காமல் மனித நேயத்தை வெளிப்படுத்த சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலே தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வளர்ந்து சென்றாலும், ஆனால் மனித நேயம் வளரவில்லை. அங்கு நாய்க்குள்ள பெருமதி மனிதனுக்கு இல்லை. பாதையிலே ஒரு மனிதன் கையை காட்டினால் அப்படியே ஏற்றி செல்ல மாட்டார்கள், ஆனால் ஒரு நாயை பக்கத்திலே வைத்துக் கொண்டு செல்வார்கள். கண்ணியமானவர்களே, எனவே அந்த நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லாத ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை நானும் நீங்களும் புரிந்திருக்கிறோம், உண்மையிலே மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமுதாயம் என்றால் அது முஸ்லீம்கள் தான். வெள்ளம் ஏற்பட்டு விட்டால், கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் மார்க்கம் என்று பார்க்க மாட்டோம், நாங்கள் சாதி பேதம் என்று பார்க்க மாட்டோம். உடனே களத்திலே இறங்கி எங்களுடைய பணங்களையும் எங்களுடைய உடம்புகளையும் கொடுத்து தியாகம் செய்வோம். இப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு இப்படி ஒரு சோதனை நடக்கும் என்றால், இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் என்றால், ஜாங்கிலிய காலத்தில் கூட நடக்காத மிகப்பெரிய அத்தூழியங்கள் நடக்கும் என்றால் யாரால் பொறுத்துக் கொள்ள முடியும்? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், மனித நேயம் வளர்ந்த காலம், என்ன பிரச்சனை நடந்தாலும் கணவன் மனைவியுடைய பிரச்சனையை கூட மனித உரிமை மீறலே வழக்கு தொடர்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம், இப்படிப்பட்ட ஒரு ஊரிலே, இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எங்களுடைய முஸ்லீம்கள் நசிக்கப்படுகிறார் என்றால், கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அதற்காக வேண்டி என்ன கடமை, என்ன அதற்காக வேண்டி எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, நாம் அவர்களுக்காக வேண்டி இந்த நோன்பு தினத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இது ஒரு பெருமதியான நாள். இந்த நாளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விளங்க தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு பயான் செய்த நாள், அரஃபாவுடைய நாள், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்ட நாள். அல் யௌம அக்மல்து லக்கும் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனை முழுமைப்படுத்திய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய பயான் கடைசி பயானாக இருக்கிறதோ என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்த நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விடயங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்ட நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபாவிலே தங்குவது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள். அல்லாஹு தாலா அதிகமான மக்களை நரகத்திலே இந்த விடுதலை செய்வதற்கு அல்லாஹ் தேவ செய்திருக்கின்ற நாட்களிலே ஒரு நாள் இந்த அரஃபா நாள். எனவே கண்ணியமானவர்கள், இந்த நாளை நோம்பு நோட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் இந்த நோம்பு என்று சொன்னார்கள். எனவே இந்த நோம்பிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். முதலாவது நோம்பாளியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நாங்கள் நோம்பாளியாக இருக்கிறோம், கையெழுந்த போகிறோம். அடுத்தது கண்ணியமானவர்களே, ஆரம்ப 10 நாட்களும் அமல்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நாள். அல்லாஹ் மனிதர்களை பற்றி மனிதர்களுடைய அமல்களுக்கு அதிகமாக கூலி கொடுக்கின்ற நாள். அந்த நாட்களுக்குள்ளே வந்திருக்கின்ற ஒரு நோன்பு. அது மாத்திரமல்ல, பெருமதியான ஒரு வெள்ளிக்கிழமையினால் நரகம் எல்லா நாளும் மூட்டப்படுமானா? வெள்ளிக்கிழமையினால் மாத்திரம் நரகம் மூட்டப்படாது, நெருப்பு மூட்டப்படாது. அத்தகைய ஒரு நாளை நோன்பை நோட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், அந்த மக்களுக்கு ஒரு விடைவு கிடைக்க வேண்டும். நாங்கள் பொறுப்பு சாட்டுவோம், மரணித்து போகக்கூடியவரத்தில் அல்ல. மரணிக்கால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான். மரணிக்காத நிலைத்திருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ். ஒரு நாள் மௌத்தா போகக்கூடிய படைப்பினங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் மரணிக்காத ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பிடத்தில் எங்களுடைய தேவைகளை முறையிடுவோம், நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான். எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, அந்த மியான்மர் மக்களுக்காக வேண்டி உங்களுடைய துவாக்களிலே கட்டாயமாக இன்றைய நாள் நோன்பு திறப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொள்ளுங்கள். ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு முன்னால் கேட்கக்கூடிய துவா இருக்குது, அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். எனவே முக்கியமாக நாம் எல்லாம் இந்த காலத்திலே நேற்று இன்றும்தான் இதற்கு முன்னிருந்தான் ஒரு வார காலமாக நாங்கள் ஓடி திரிகிறோம், பெருநாளைக்கு ஆயத்தமாகிறோம், இனிப்பு பண்ணங்களை தயாரிக்கிறோம், எடுக்கிறோம், வாங்குறோம், உழுப்புகளை வாங்குறோம், எடுக்கிறோம். ஆனால் மியான்மர் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அங்கும் இங்கும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம் சுதந்திரமாக. ஆனால் அவர்கள் அந்த தொழுகைகளை தொழுது கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு தொழுகிறார்கள். அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு தொழுகை, ஜனாதாவுடைய தொழுகையை சேர்த்து ஒரு நாளைக்கு 6 நேரம் தொழுது வருகிறார்கள். கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட சோதனையான அந்த மக்கள், அவர்களை நினைத்து கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இந்த உலகம் நிச்சயமாக மனிதர்களை மாற்றக்கூடிய உலகம்தான். ஆனால் மாற்றக்கூடிய உலகத்திலே நாம் மாறிவிடக் கூடாதே. நாம் படைச்ச ரப்புக்கு, நாம படைச்ச ரப்போடு எங்களுடைய தொடர்புகளை எல்லா நேரத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை பார்த்து அழக்கூடிய சமுதாயம் இன்று கற்பனை கதைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மறுமையை நினைத்து அழக்கூடிய சமுதாயம் இந்த உலகத்துக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். படைச்ச ரப்புக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய சமுதாயம், படைப்பினங்களுக்காக வேண்டிய ஒரு நாள் பிணமாக ஆகக்கூடிய அந்த படைப்பினங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தினுடைய தேவைகளை முறையிடுவோம், நிச்சயமாக அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு விடுவை கொடுப்பான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளை வரக்கூடிய பெருநாள் தினம், கண்ணியமானவர்களே, அது முக்கியமான ஒரு பெருநாள். அது எங்களுக்கு பெருநாளாக இருந்தாலும் உண்மையிலே ஒரு சோதனையான ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே சில ஒழுக்கங்களை கண்டிப்பாக நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் பள்ளிக்கு செல்கின்ற போது, தொழுகைக்காக செல்கின்ற போது ஒரு பாதையில் சென்று வருகின்ற போது வேறு பாதையிலே வந்து கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே ஐயாமுத்த ஸ்ரீக்குரிய நாட்களிலே தக்பீர் சொல்வது சுன்னாவாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தக்பீர் சொல்லிக் கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. அடுத்த ஹஜ் பெருநாள் தினம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் சாப்பிடாமல் வருவது சுன்னாவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நோன்பு பெருநாள் தினத்தில் சாப்பிட்டு விட்டு வரலாம், ஆனால் ஹஜ் பெருநாள் தினத்திலே சாப்பிடாமல் வருவது சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று சிறுவர்களை கண்டால் சலாம் சொல்லுவது, எங்களுடைய அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எங்களுடைய உறவுகளை கண்டால் அவர்களும் முசாபா செய்து கொள்வது இஸ்லாம் காட்டித்தர வழிமுறையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அமல் தான், யாருடைய மனதையாவது நாங்கள் நோகடித்திருந்தால் நாளைய தினம் அல்லது இன்றைய தினம் உறவாய்க்கொள்ளுங்கள், அதை சீர் செய்து கொள்ளுங்கள். ஹதீஸுகளை வந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு கிழமையிலும் திங்கக்கிழமை வியாழக்கிழமையினால் ஒவ்வொரு மனிதருடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே யார் கோபித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு உறவாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை அவர்கள் அப்படியே சமரசம் செய்து அவர்கள் பேசிக் கொள்ளும் வரைக்கும் அவருடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள், அதாவது மலக்குமார்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள். எனவே மலக்குமார்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டுமா, எங்களுக்கு நன்மை எழுதப்பட வேண்டுமா, அந்த நிலைமைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் 3 நாள் ஒரு முஸ்லீமோடு கோபித்துக் கொண்டிருக்கிறானோ, கோபித்துக் கொண்டிருந்த நிலையிலே மௌத்தாகிவிட்டால் அவன் மௌத்தாகிவிட்டால் நரகம் நுழைவார் என்று சொன்னார்கள். நலகம் நுழைந்து விட்டான் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்துல செல்ல இல்ல, நரகம் நுழைந்து விட்டான். இப்போது அவன் மௌத்தாக இருந்தானோ அந்த நிமிடமே அவன் நரகத்துடைய வாழ்க்கையை அனுபவிப்பான் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு கொலையை செய்ததற்கு சமன் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனை கொண்டதற்கு சமன் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு இரண்டு வருடங்கள் பேசாமல் இருக்கிறார், அப்படி என்றால் அவர் ஒரு இரண்டு கொலையாளி. இந்த சபையில் இருந்து கொண்டு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கொள்வோம், யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தா யா அல்லாஹ், எங்களுக்கு மழை இல்லை யா அல்லாஹ், மழையை தா யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கையேந்து கொள்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே பல கொலையாளிகளை வைத்து போட்டு கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துவாவை எப்படி கபூல் செய்ய போகிறான்? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய வரத்து கௌரவங்களுக்காக வேண்டி யாரோடும் கோபித்துக் கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹு தஆலா சில அமல்களை கபூல் செய்வான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நல்லவராகுவதற்கு சில சந்தர்ப்பங்களை சின்ன அமலை கூட அல்லாஹ் கபூல் செய்வான். அது சில வேளை இந்த உலகத்தை நாங்கள் இழந்து விட்டு மறுமைக்காக வேண்டி இன்னொரு இடத்திலே சலாம் சொல்லி முந்திக் கொள்கின்ற போது சில வேளை இந்த அமலை அல்லாஹ் திருப்திகரமான அமலை கபூல் செய்தால் இந்த அமல் போதும் எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு. மற்றவருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பு இருந்து விட்டால், அந்த பண்பை அல்லாஹ் கபூல் செய்கின்ற அமலாக இருந்து விட்டால் அந்த அமல் போதும் நாளைய மறுமையிலே நாங்கள் சுவர்க்கம் செல்வதற்கு. எனவே கண்ணியமானவர்களே, யாராவது அப்படி சண்டை பிடிச்சி அப்படி ஏதாவது மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருந்தால் உடனே அவர்கள் அந்த சமரசம் செஞ்சு கொள்ளுங்கள், முசாபா செய்து கொள்ளுங்கள், முதலாவது சலாத்திலே முந்திக் கொள்ளுங்கள். சலாத்திலே முந்தாமல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் நரகத்துரிய வாழ்க்கையை அனுபவிப்போம். ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை முதலாவது கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பிறநாளுடைய தினத்தில மிக முக்கியமாக எங்கட தாய் தாப்பன் ஹயாத்தோட இருந்தா அவங்கள முதலாவது போய் சந்தியுங்க, அவங்கள துவாவோடு அந்த பிறநாளை கொண்டாடுங்க. அப்படி இல்லைன்னா அது பிறநாள் இல்ல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. அந்த பிறநாள் தினம் உங்களுடைய தாய் அல்லது உங்களுடைய தகப்பன் நடந்து கொள்ள முடியாமல் கட்டிலோடு இருப்பார். இப்போது என்னுடைய மகன் வருவார், என்னை பார்க்க என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் அந்த தாய். கண்ணியமானவர்களே, அவங்களை போய் நாங்கள் சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு அவனுக்கு துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்கு எங்களால் ஏன் அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அவங்க நடக்கக்கூடிய முறைகள் அல்லாஹ் சொல்லித்தாரான். கண்ணியமானவர்களே, ஒரு தாய் சாதாரணமாக கஷ்டப்பட இல்லை, அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே குர்ஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். கண்ணியமானவர்கள், குர்ஹா என்ற வார்த்தை என்றால் மிகவும் கடினம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுத்தான் ஒரு குழந்தையை ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாள் என்றால் குர்ஆனிலே சொல்கிறான். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது, ஒரு கடனுக்கு கடன் என்றால் கடன் என்று சொல்லுவோம். அவர் அதிகமாக கடன்பட்டால் கடனுக்கு மேலே கடன் என்று சொல்வோம். அவருடைய காணியை, பூமியை, அவருடைய தொழிற்சாம்பளத்தை வித்தால் அவருடைய கடனை அடைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கடனுக்கு மேலே கடன் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படியான ஒரு கஷ்டம்தான், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுத்தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து இந்த உலகத்துக்கு பிறக்க செய்திருக்கிறார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹஜ் செய்ய போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் உங்களோட தாய் தந்தையோட பேசி நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய சவாபை தருவான் என்று சொல்லி அந்த மனிதன் அனுப்பி வைத்தார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே கேட்கிறார், நான் ஜிஹாதுக்கு போகவேன், எனக்கு அனுமதி தாருங்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெற்றார் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? ஆம் என்று சொன்னார். அப்போது அப்படி என்றால் நீங்கள் ஜிஹாதுக்கு போவதை விடவும் உங்களுடைய பெற்றோடு போய் நல்ல முறையில் நடந்து கொள்வதே அது உங்களுக்கு ஜிஹாதுடைய கூலியை தரும் என்று அனுப்பி வைத்தார். கண்ணியமானவர்களே, 5-6 லட்சம் செலவழித்து ஹஜ் செய்ய எங்களுக்கு பாக்கியம் கிடைக்க இல்ல, எங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தில்ல, ஆனா எங்களுக்கு அல்லாஹ் பெற்றார தந்திருக்கிறான். அவங்களை பாருங்க, அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சவாப தருவான். ஜிஹாது செய்ய எங்களுக்கு பாக்கியம் இல்ல, ஜிஹாதுடைய கூலியை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். பெற்றோருக்கு படிவிடை செஞ்சா. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல ஒரு தாய் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கிறாள். வீட்டிலே சமைப்பார்கள், சமைக்கின்ற போது வீட்டிலே சமைக்கக்கூடிய அந்த சமையல்லே ருசி இருக்கின்ற போது, உப்பு இருக்கின்ற போதுதான் பிள்ளைகளும், அதாவது தந்தை உட்பட எல்லோரும் சாப்பிடுவார்கள். தாய் எப்போது தெரியுமா சாப்பிடுவாள்? தாய் ருசியை பார்க்க மாட்டாள். அந்த சாப்பாடு எப்போதாவது மிஞ்சி இருந்தால் தான் அந்த தாய் சாப்பிடுவாள். அதுதான் தாய் பாசம். எத்தனையோ சந்தர்ப்பங்களை தாய் சாப்பிடுவதை போன்று தாய் நடித்திருப்பாள். இதுதான் தாய் பாசம். கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட தாய் குலத்தை, இப்படிப்பட்ட பெற்றாரை கண்ணியப்படுத்தாமல் ஒரு பெருநாளை கொண்டாடுவோம் என்றால் அது வாழ்க்கையில் எங்களுக்கு பெருநாளாக இருக்காது. நாளைய மறுமையிலே அல்லாஹ் அந்த பெருநாளை நல்ல நாளாக கபூல் செய்ய மாட்டான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றாருடைய மனதுகளை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க. அது என்னென்ன வழியில சந்தோஷப்படுத்தலுமோ அந்தந்த வழியில சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க. நவீன காலத்துல நாங்க பார்க்கிறோம், கட்டின மனைவி வைத்துக் கொண்டு, அதாவது தாய ஒதுக்குற காலம், தனக்கு கிடைச்ச நண்பர்களை வச்சுக்கொண்டு தன்னுடைய பெற்றார ஒதுக்குற காலம். இப்படியான காலத்துல நாங்க வாழ்றோம். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு ஒரு மனைவி பிடிக்கலையா, ரெண்டாவது திருமணம் முடிச்சுக் கொள்ளலாம். ஒரு நண்பர் பிடிக்கலையா, இரண்டாவது மூன்றாவது நண்பர் எடுத்துக் கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு உள்ளது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான். அவர்கள் இறந்து விட்டால் இன்னொரு தாயையோ இன்னொரு தகப்பனையோ பணம் கொடுத்து வாங்க முடியாது. அன்பான நண்பர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உள்ளது ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான். எனவே அவர்களை பாக்கியமாக கருதுங்கள், சுமையாக கருதாதீர்கள். தாய் தாப்பன பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லையா? எங்கட ஹயாத் நீடிச்சு எங்களுக்கு எல்லாம் சொத்து செல்வங்களை தருவதற்கு முன்னுக்கு அவங்க மௌத்தாகி கபருக்கு போயிட்டாங்களா? அவங்களோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழுங்க, அவங்களோட காக்க தம்பியோட சேர்ந்து வாழுங்க, அவங்களுக்கு ஹிதுமத் செய்யுங்க, உங்களோட பெற்றோருடைய நண்பர் நண்பிமார்களை கவனியுங்க. இஸ்லாம் சொல்லித்தார அழகான வழிமுறையா இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை பேணிக் கொள்ளுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பிறுல் வாலிதைன் தீனுன் வதைன் சொல்லுவார்கள். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது தீன், ஒன்று மார்க்கம். செய்யாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். இன்னொன்று தைன் கடன். இந்த கடனை நாங்கள் நிறைவேற்றாத போது ஒரு நாள் எங்களுடைய குழந்தைகள் இந்த கடனை நிறைவேற்றுவார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று விடயத்தை பார்த்துக் கொண்டிருப்பது நன்மை என்று சொன்னார்கள். உங்களுடைய பெற்றோருக்கு பக்கத்தில் இருந்து பெற்றோருடைய முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், அவர்கள் அதை பார்த்து ஆனந்தம் அடைகிறார்கள். இது அல்லாஹ்விடத்திலே நன்மையை எழுதித்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. குர்ஆன் தெரியாது ஒரு மனிதன் குர்ஆனை பக்கம் பக்கமாக ஜுசு ஜுசுவாக சூரா சூராவாக பிரட்டி பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய காதுத்துலாவை ஒரு மனிதன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விஷயத்திலே பேணுதல் காட்டிக் கொள்ளுங்கள். பெற்றாருடைய மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய தினங்கள்ல நாங்கள் சில வேலை டிப் போவோம், அதாவது பிரயாணங்கள் சில டயங்கள்ல நாங்கள் ஒரு சுற்றுலா போவோம். அந்த சுற்றுலாவில் இஸ்லாம் சில வழிகாட்டலை தந்திருக்கு, அந்த வழிகாட்டலை பேணிக் கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் வெளியில போகக்கூடிய இடங்கள்ல அநாகரிகமான முறையில் நடந்து கொள்றாங்க. கண்ணியமானவர்களை ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறு இருக்குதே, அது அவரை மட்டும் பாதிக்காது, அது முஸ்லீம் உம்மத்தையே பாதிக்கும், அப்பாவி மக்களை பாதிக்கும், அப்பாவி ஊர்களை பாதிக்கும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு எல்லாரையும் பாதிக்கும். அதனால் நாங்கள் ஒரு மனிதன் ஒருவர் நல்லதை செய்தாலும் நாங்கள் ஒரு சமூகமாக பார்க்கப்படுகிறோம், அது ஒரு சமூகம் செய்த நல்ல செயலாக கணிக்கப்படும். ஒரு மனிதர் ஒரு நல்ல வேலையை செய்கிறார், அது முஸ்லீம் உம்மத்தை செய்து நல்ல நல்ல வேலையை செய்ததாக கணிக்கப்படும். அப்படித்தான் இந்த உலகத்தில் சமூகம் பார்க்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, போகக்கூடிய இடங்களில் இஸ்லாத்தின் தூதை நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்ற நிலைப்பாடோடு எல்லாரும் செல்லுங்கள். முதலாவதாக பிரயாணம் போவதற்கு முன்னால் இஸ்லாம் சில வழிகாட்டல்களை தந்திருக்கிறது, அந்த வழிகாட்டலை பேணிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் போகக்கூடிய பயணம் இருக்குது, போகக்கூடிய டிப் இருக்குது, சில வேலை எங்களுடைய கடைசி பயணமாக இருக்கலாம். அதனால இஸ்லாம் சில ஒழுங்கு விதிகளை சொல்லி தந்திருக்கிறது, அந்த ஒழுங்கு விதி பிரகாரம் எங்களுடைய பிரயாணங்கள் அமைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகத்தில் வாழ்வதற்காக வேண்டி பயணம் போறார்கள், ஆனால் மரணத்தில் முடிகிறது. சந்தோஷமாக பிரயாணம் போகிறார்கள், கவலையோடு திரும்புகிறார்கள். சிரித்து சிரித்து பிரயாணம் போறார்கள், டிப் போறார்கள், மாலையாகின்ற போது அந்த வீடு அந்த ஊரே அப்படியே அழுகிறது. லாபத்துக்காக வேண்டி வருமானத்துக்காக வேண்டி பிரயாணம் போகிறார்கள், ஆனால் நஷ்டத்திலே தோல்வியிலே முடிகிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடோ தன்னுடைய பந்தங்களோடோ எப்படி ஒரு பகுதி நேரத்தை கழிச்சாங்களோ அத போல இன்னும் சில நேரங்களை பிரயாணங்கள்ல கழித்திருக்கிறார்கள். பிரயாணம் என்று சொல்லுகின்ற போது அந்த பிரயாணங்களை ரெண்டு வகையில் நாங்கள் அடக்கலாம். உள்நாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், அல்லது சின்ன பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள். இந்த பிரயாணங்கள்ல ஆகுமான பிரயாணம், ஒரு மனிதர் வியாபாரத்துக்காக வேண்டி பயணம் போறான், ஆகுமானது. ஒரு மனிதன் படிப்புக்காக வேண்டி பிரயாணம் போறான், ஆகுமானது. ஒரு மனிதன் சொந்தங்களை பந்தங்களை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக வேண்டி பிரயாணம் போகிறார், அது அனுமதிக்கப்பட்டது. ஒரு மனிதன் சுற்றுலா போகிறான், அனுமதிக்கப்பட்டது. இதற்கு மாற்றமாக பாவம் செய்வதற்காக மற்றவருக்கு அநியாயம் அளிப்பதற்காக பிரயாணம் செல்வோம் என்றால் அங்கே சலுகை கிடையாது. நல்ல விடயங்களுக்காக வேண்டிய நாங்கள் பயணங்களை மேற்கொண்டால் இஸ்லாம் தொழுகை சுருக்கி சொல்லுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. நோம்பை விட்டுக் கொள்ளலாம், ஏனைய காலங்கள் நோம்பை பிடித்துக் கொள்ளலாம். இப்படி இஸ்லாம் சில சலுகைகளை தந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் நல்ல முறையில் அமையணுமா இருந்தா முதலாவது நாங்கள் செய்யக்கூடியது போகக்கூடிய பயணத்தில் நல்லவங்களை நாங்கள் நண்பர்களாக தெரிவு செஞ்சு கொள்வது, நல்லவர்களை நண்பர்களாக தெரிவு செஞ்சு கொள்வது. பிரயாணத்தில் நல்லவங்க இருந்தா தான் அந்த பயணத்தில் நல்லது நடக்கும். நாங்கள் பாட்டு கேட்கக்கூடியவங்களையும் அநாச்சாரம் பண்ணக்கூடியவங்களையும் கூத்து போடக்கூடியவங்களையும் பிரயாணம் போனால் அந்த பிரயாணம், அந்த பயணம், அந்த டிப் நல்ல டிப்பாக இருக்காது, அது பாவங்கள் நிறைந்த பயணமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது நாங்கள் செய்யக்கூடியது பயணம் போறதாக இருந்தா நல்லவர்களை நாங்கள் தெரிவு செஞ்சு கொள்றது. அடுத்ததாக அந்த பயணத்துல ஒருவரை நாங்கள் அமீரா வச்சு கொள்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள மூணு பேர் இருந்தாலும் மூணு பேர்ல ஒருவரை நீங்க அமீரா வச்சு கொள்ளுங்கள், அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக சதக்காக்களை கொடுத்து விட்டு இரண்டு ரக்காத் சுன்னத்துல அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது, யா அல்லாஹ் இந்த பயணத்துல நலவுகளை தாயா அல்லாஹ், இந்த பயணத்துல ஏதாவது கெடுதிகள் நடப்பதாக இருந்தா அந்த கெடுதியை விட்டு என்னையும் என்னுடைய சமுதாயத்தையும் பாதுகாத்து, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் பயணம் போறேன், யா அல்லாஹ் எனக்கு நீதான் பாதுகாவன், யா அல்லாஹ் என்னுடைய வீட்டுல சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போறேன், யா அல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு நீதான் பாதுகாவன், யா அல்லாஹ் என்ற துவாவோடு நாங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக பிரயாணங்கள் போகின்ற போது, பயணம் போகின்ற போது அநேகமான விடக்கூடிய தவறுதான் பொறுப்புதாரிகிட்ட செல்லாம போறது. கண்ணியமானவர்களே, கட்டாயமாக பொறுப்புதாரிகிட்ட சொல்லிட்டு போகணும். திருமணம் முடிச்சவராக இருந்தா மனைவிட்டு சொல்லிட்டு போகணும் கணவன் மாறே. திருமணம் முடிக்காத சின்ன பிள்ளைகளாக இருந்தா வாலிபர்களாக இருந்தா பொறுப்புதாரிகள் தாய் தாப்பட்ட அந்த பயணத்தை சொல்லிட்டு போகணும். நான் உம்மா, என்ன வாப்பா, நான் இன்னும் இடத்துக்கு தான் பயணம் போறேன், இத்தனை நாள்ல வந்துருவேன், என்னுடைய மொபைல் வேலை செய்யாட்டி இன்னும் நண்பரை வீட்டுல இருப்பேன், இவரை கண்டக்ட் பண்ணுங்க என்ற விவரங்களை நாங்க கொடுத்துட்டு போகணும். கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு நாள் கழித்ததுக்கு பின்னால்தான் என்னுடைய மகன் ஜனாதான்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரிய வருகிறது. ஏன் சொல்கிறேன் என்ன கரியமானவர்களே, இந்த அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாலிபர்கள் திடீரென்று சில சில வேலைகளில் இறங்கி அப்படி அவர்களுடைய உயிரை நீத்துக் கொள்கின்ற அளவுக்கு, உயிரை போக்குகின்ற அளவுக்கு சில வாலிபர் செய்யப்பட்டு போகின்றார்கள். தண்ணி இல்லாத பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் தண்ணீரை கணுகின்ற போது ஒரு சந்தோஷம், அதில் காய வேண்டும், குளிக்க வேண்டும் என்று, ஆனால் முன் அனுபவம் இல்லை, அப்படியே பாய்கின்றார்கள். சில வேலை அந்த பாய்ச்சல் அவருடைய கடைசி பாய்ச்சலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தாயும் தகப்பனை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்திருப்பாள். ஒரு தாய் இருக்கிறா, ஒரு பிள்ளையை நடக்க விட்டு பார்ப்பாள், ஆனால் பிள்ளை நடப்பதை விடவும் பிள்ளை பிறந்து விடக் கூடாது, பிள்ளை கீழே விழுந்து விடக் கூடாது என்பதிலே அந்த தாய் கண்ணும் கருத்துமாக இருப்பாள். இதுதான் தாய் பாசம் கண்ணியமானவர்களே. எனவே எங்களுடைய பெற்றோர் நிச்சயமாக பெருமதியானவர்கள். நாங்கள் இறந்து போகலாம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சஹீதாக மாறலாம், ஆனால் எங்களுடைய பெற்றோர் அந்த கவலையை நாள் தோறும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகளுக்கு அந்த பயணத்தை கட்டாயமாக சொல்லிவிட்டு போகணும். அதற்கு அடுத்ததாக பயணங்கள்ல கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்க போனாலும் எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வோட பயம் இருக்கணும். எங்க போனாலும் அல்லாஹ்வோட பயம் இருக்கணும். இந்த உலகத்தில் எந்த தப்பு தவறை நாங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் எங்க போய் என்ன தவறு செஞ்சாலும் அதை அல்லாஹ் கண்டுகொள்ள போகிறான். அல்லாஹ்வுக்கு மறைவில் எந்த தவறையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்கிறான், குல் ஆஊது பி ரப்பின்நாஸ், மனிதர்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். ரப்பி ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா, வானம் பூமி, வானம் பூமிக்கு இடைப்பட்ட உடைய ரப்பும் அல்லாஹ்தான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், பைத்துல்லாஹ்வுடைய ரப்பும் அல்லாஹ்தான். அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அரிஷ், ஃபஹுவ ரப்புல் அரிஷில் அலீம், அவன் தான் அரசுடைய ரப்பு. எனவே இந்த இடத்துக்கு போய் என்ன தவறு செஞ்சாலும் அது நிச்சயமாக அல்லாஹ் பட்டுக் கொள்வான். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்ததாக எங்க போனாலும் தக்குவாவை உள்ளத்துல வச்சுக் கொள்றது, தக்குவா அல்லாஹ்வுடைய பயம் எங்களை உள்ளத்தை விட்டு போகாம பாதுகாத்துக் கொள்றது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, தொழுகை போன்ற அமல்களில் கவனம் செலுத்திக் கொள்கிறது. எல்லா அமல்களையும் கவனம் செலுத்துவது, குறிப்பாக தொழுகைகள்ல கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்றது. அடுத்ததாக ஹலால் ஹராம் பேணிக் கொள்றது. 20-30 வருஷம் ஹலாலாக வளர்த்த உடம்பு ஒரு நாள் டிப்புல போய் எங்கட உடம்ப நரகத்துக்கு கொடுத்து விட்டு வரக்கூடிய நிலைமைகளை சில மக்கள் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எனவே போற இடங்கள்ல ஹலால் ஹராம்களை பேணிக் கொள்ளுங்க. சில வேலைகளை சில இடங்களுக்கு போய் நல்ல உணவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியாதுண்டா, இங்க இருந்து உணவுகள் கொண்டு போறது, இங்க இருந்து கொண்டு போய் சமைத்து சாப்பிடுவது முறையாக இருக்கிறது. இந்த விடயங்களை பேணிக் கொள்ளுங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், கண்ணியமானவர்களே, போகக்கூடிய இடங்கள்ல நாட்டு சட்டத்தை நாங்க மதிச்சு நடக்கணும். நாட்டு சட்டத்தை கண்டிப்பா நான் நீங்களும் மதிச்சு நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நாட்டு சட்டத்தை மதிக்கிற இல்ல சமூகத்தில், அதனால பாரிய விளைவுகள், மஞ்சள் கேடு, சோப்பு கேடுகள், சமிக்கைகள், இவைகளை நாங்கள் அதாவது சரியான முறையில் பேணி எங்களுடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளணும். சில பகுதிகள் இதுக்கு மேல நீங்க ஸ்பீட் போக கூடாதுண்டா, வாகனத்தை அதுக்கு மேல நாங்க செலுத்த கூடாது. இவ்வளவு பெருநாள் வாகனத்துல போட்டுட்டு போகணும், அதுக்கு மேல வாகனத்துல ஏற்றி கொண்டு செல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, அதே போன்று சில இடங்களில் நாங்கள் ஓய்வுக்காக வேண்டி இறங்குவோம். பஸ் தரிப்பிடங்கள்ல, ஓய்வு தரக்கூடிய இடங்கள்ல, நில தரக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, இந்த இடங்கள்ல அழுக்குகளை வீசுறது, இந்த இடங்கள்ல போய் துப்புறது, அதாவது அழுக்கான வேலைகள்ல ஈடுபடுறது, அதே போல அசுத்தம் அசுத்தப்படுத்துவது, அவைகள் எந்த மாதிரி விஷயங்களை விட்டு தமிழ்ந்து கொள்றது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எங்களுடைய சொத்து, இந்த நாட்டுடைய சொத்து, அது எங்களுடைய சொத்து, அதை பாதுகாப்பு எங்களுடைய ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே பயணங்கள் போகின்ற போது இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பயணங்களிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், பயணங்கள் போகின்ற போது தஸ்பீஹோடும் தக்பீரோடும் துஆக்களோடும் செல்லு கொள்வது. அப்படி சென்று விட்டால் நிச்சயமாக நாளை மறுமையிலே இந்த பூமிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளையா நன்மை நன்மைகளாக எங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும். இந்த பூமி அல்லாஹ்விடத்திலே நன்மையாக எங்களை பற்றி பேசும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், கயாமத்தின் நாள்ல அல்லாஹ்வுடைய பூமி அல்லாஹ்விடத்திலே பேசும். அதுக்கு மேலால என்ன என்ன நடந்ததோ எல்லாத்தையும் பூமி அல்லாட்ட செல்லும். 100 ரியாக்கு ஒரு டிப் போயிப்போம், 100 ரியா போய்த்து ஒரு தவறு செஞ்சிட்டா அந்த பூமி செல்லும், அல்லாஹ் உன்னுடைய பூமி இது, இந்த பூமிக்கு மேலால இருந்து இன்னும் அடியா இன்னும் தவறை செய்தான் என்று அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் எங்களை மாட்டி கொடுத்து விடும். எனவே கண்ணியமானவர்களே, எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த உலகத்திலே யாருக்காக வேண்டியும் வாழாமல் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழுங்கள். பட்டம் பதவிக்கு பின்னால் அல்ல, பணத்துக்கு பின்னால் அல்ல, கௌரவத்துக்கு பின்னால் அல்ல, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை கண்ணியப்படுத்துவார்கள். நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் அதைத்தான் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், வமன் யுத்தி இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, மல்லதீனா அன்அமல்லாஹு மினன் நபியீன், அந்த மக்களை அல்லாஹ் நாளைய மறுமையில் நபிமார்களோடு எடுப்பாட்டுவான். சித்தீக்களோடு பாட்டுவான், உண்மை பேசக்கூடிய மக்களோடு அல்லாஹ் பாட்டுவான், யுத்தம் செஞ்ச சுஹதாக்களோடு அல்லாஹ் பாட்டுவான், சாலிஹான நல்ல மக்களோடு எழுப்பாட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தா நாளைய மறுமையில நாங்க நபிமாரோடு இருப்போம். நபிமாருடைய காலத்துல வாழ இல்ல, ஆனா அல்லாஹ் ரசூலுக்காக வழிகிற காலத்தை கழிச்சா நாளைய மறுமையில நாங்க நிச்சயமா நபிமாரோடு இருப்போம், சித்தீக்கிங்களோடு இருப்போம், வாளை தூக்கி யுத்தம் செய்த சுஹதாக்களோடு இருப்போம், சாலிஹீன்களோடு இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வ ஹஸுனா உலாயிக ரஃபீகா, இதை விட அழகான நட்பு வேற என்ன வேண்டும் என்றதா கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிப்போம். இந்த உலகத்திலே ஒற்றுமையாக வாழ்வோம். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் கஷ்டம் கொடுக்காமல் வாழ்வோம். பெருநாள் தினம் எங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய தினம். எனவே எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்பாட்டுவோம். எங்களுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய வணக்கங்கள் தான் இந்த காலத்திலே அநேகமான வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கண்ணியமானவர்கள், எங்களை அதான பாருங்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே அதான் தான். எங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் கேட்கிறது என்று பள்ளியை தேடிக்கொள்ளலாம். அதே போன்று ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு பெரிய ஒற்றுமை. அதுக்கு முன்னால் பிலால் சொல்லுவார், எங்களுடைய முஹாஸின் சொல்லுவார், யாரும் இமாம் பயான் செய்கின்ற போது வாயை பொத்து என்று சொன்னாலும் கூட உங்களுடைய ஜும்மா பழையலாம் போயிடும், அமைதியாக இருந்த ஜும்மாவை கேளுங்கள் என்று சொல்லுவார். இது மிகப்பெரிய ஒரு மீடியா. கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் ஜும்மா பள்ளி வாய் இருக்கிறதோ எல்லா பள்ளி வாய் இருந்த நேரத்தில் அரை மணித்தியான இப்படி பயான் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடம். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, எல்லாரும் ஹஜ்ஜில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள், கண்ணியமானவர்களே, 30 லட்சம் மக்களையும் ஒரே அணியிலே ஒரே காபத்து சொல்கின்ற போது ஒரே அணியிலே கொண்டு வரக்கூடிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடமாக அல்லாஹு தஆலா மக்கா மதீனாவை ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஒற்றுமைக்கு எப்போதும் நாங்கள் துணையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே வல்லமன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாளிலே எங்களுடைய வேற்றுமைகளை மறந்து ஒன்று பெற்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெருநாளை நன்மைகள் நிறைந்த பெருநாளாக, அல்லாஹ் நீ சந்தோஷப்படுகின்ற பெருநாளாக, எங்களுடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்தி வைத்த பெருநாளாக, எங்கள் உறவுகளுடைய மனதை குளிர வைத்த பெருநாளாக, ஏழை எளிய மக்களை வாழ வைத்த பெருநாளாக எங்களிடம் இந்த பெருநாளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், தியாகங்களை பற்றி நிறைய பேசுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் எந்த தியாகம் செய்யவில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், செய்யக்கூடிய சின்ன தியாகங்களை கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ், நோம்போடு நடத்திருக்க ஏந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ், குறிப்பாக மியான்மர் மக்களுக்கு நல்ல ஒரு விடுவை கொடுத்துரு. யா அல்லாஹ், அங்கு வாழக்கூடிய களிமா சின்ன மக்களை நீ கண்ணியப்படுத்துரு. யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்திடாத. யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய மக்கள். யா அல்லாஹ், உன்னை சுஜூத் செய்யக்கூடிய மக்கள். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள். யா அல்லாஹ், அவர்களை கௌரவப்படுத்துரு. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா எங்களுடைய தேவைகளை முறையெடுப்பதற்கு. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஹா ஸர்தாவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.